وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله فمن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதா. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விளக்கியவைகளிலிருந்து நாங்கள் எங்களை நூற்றுக்கு நூறு விளக்கிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். குத்துபாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாருங்க, முன்னால நிறைய இடைவெளி, பின்னால் இருக்கிறவங்க முன்னுக்கு வாங்க. துனியாவுடைய ஒரு விடயம் சொல்லி சொன்னா அடிச்சு கொண்டு போயிட்டு முன்னுக்கு உட்கார்ந்து கொள்வோம். நாங்கள் எங்களோட வாலிபர்கள் பாவம் முது உடைஞ்சது மாதிரி பள்ளிகள்ல அப்படி சோர்ல சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, முது எலும்பு இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டிருக்கிறதுக்கு சரியான கஷ்டம். ஆனா துனியா சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று கொண்டிருக்கிறாங்க, எந்த விதமான லாபமும் இல்ல. அதுல இந்த தீனுடைய விடயங்கள்ல நாங்க முன்னுக்காகி நெருக்கமாக இருக்கிறதுக்கு அல்லாஹு தாலாவிடத்துல கூலி இருக்கு. இங்கேயும் உதாரணமாக சுபகுக்கு பின்னால ஒரு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தால் யார் யாரெல்லாம் முன்சப்ல வந்து நிப்பாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு இருந்தா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை பேட்டிக்கும் பள்ளிக்குள்ளால மெட்டீரியலுக்கு சடவாதத்துக்கு எங்களோட உள்ளம் தயாராகி இந்த முன்னுக்காக இருக்கிறதுல முதலாவது சப்புக்கு எவ்வளவு நன்மை, இது ஒன்றுமே எங்களோட உள்ளத்துக்கு படுதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, இதை விடவும் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்க பின்னுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை இல்ல. அந்த நேரத்துல பின்னால் ஒருத்தர் வந்து பாக்குறாரு, முன்னால் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு அவரே எங்களை தாண்டி வாராரு, உட்கார்ந்து இருக்கிற எங்களை தாண்டாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது, முஸ்னத் அஹமதுல, பஸ்ஸார்ல, பைஹகில எவ்வளவு கடினமான எச்சரிக்கை தெரியுமா? எங்கட தோல்புயம் தாண்டப்படும் இருந்தா உட்கார்ந்து தீக்கிற நாங்க நரகவாதி அப்படின்னு சொல்லி கடினமான எச்சரிக்கை வந்து நாங்கட பாட்டுல உட்கார்ந்து தீக்கிறோம், முன்னுக்கு இடம் இருந்தாலும் பரவாயில்லை, அது பேசுறத பேசிட்டு போகட்டும், ஆனா துனியா சம்பந்தமான விடயம் தான் முன்னுக்கு நாங்க போயிடுவோம், டிக்கெட் எல்லாம் கொடுத்து செலவழிச்சிட்டு முன்னுக்கு போவோம். கண்ணியமான சகோதரர்களே, அங்க எந்த விதமான எங்களுக்கு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. ஆனா இங்க தீனுடைய விடயங்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய கூலிகளை வச்சிருக்கிறான். ஏனண்டா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், இது புனிதமான ஒரு மார்க்கம். உலகம் ஆரம்பம் முதல் இன்று வரையில எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ விதமான கொள்கைகள் உருவாக்கப்பட்டு மக்கள் அதை பின்பற்றி கொண்டு வந்து சில மார்க்கங்கள், மதங்கள் சில நூற்றாண்டுகள் வரையில, சில வருடங்கள் வரையில, இன்று சிலது இருந்த இடம் கூட தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை பாதுகாத்திருக்கிறான், புனிதமான மார்க்கம், எதையுமே அங்க மாற்றம் செய்யப்படல. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய எந்த மார்க்கத்தை எடுத்துட்டு வந்தாலும், எந்த மதத்தை எடுத்துட்டு வந்தாலும்,
அதுல நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும். நீங்க யஹூதிகள் ஆரம்பமாக அவர்கள் அவர்களை வாதிடுவார்கள், நாங்க தான் ஆரம்பித்தவர்கள், மார்க்கத்தில் முதலாவது ஸ்தானத்தில் இருக்கிற நாங்க தான் அப்படின்னு சொல்லி வாதிடுவார்கள். ஜூ யஹூதிகள் அவங்களிடத்துல போயிட்டு கேளுங்க, உங்களோட புனிதமான வேதத்தை எங்களுக்கு தாங்க, ஹோலி புக். அவங்க அவங்களுடைய பைபிளை தருவாங்க, ஆல் டெஸ்டமெண்ட். அது நூத்துக்கு நூறு அதுல மனித கருத்துக்கள் நுரைக்கப்பட்டதாக மாற்றங்கள் செய்யப்பட்டதாகத்தான் அது இருக்கும். நூத்துக்கு நூறு இறைவனுடைய அந்த வார்த்தைகள் அல்ல, அது மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க கிறிஸ்டியன் எடுத்துக்கோங்க, அதுலயும் மாற்றப்பட்டிருக்கிறது. யஹூதியருடைய அந்த கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. சில மனிதர்களுடைய கடிதங்கள் நியூ டெஸ்டமெண்ட்ல உள்வாங்கப்பட்டிருக்கிறது, அதுவும் புனிதம் கிடையாது, மாற்றப்படாது என்று யாரும் வாதிட முடியாது. அதே போல பரவலாக எல்லா மார்க்கங்களுடைய நிலைமையும் அவ்வாறுதான். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில நீங்க ஹிந்துக்களிடத்துல போயிட்டு கேளுங்க, உங்களோட மார்க்கத்தை எங்களுக்கு காட்டுங்க, உங்களோட புனித வேதத்தை எங்களுக்கு காட்டுங்க, எடுத்து காட்டுவாங்க. வேத் தெளிக்குது, ஆம் வேத், சாம் வேத், யஜுர்வேத், அதர்வா வேத், அவுதார்களிக்குது, ராமாயணிக்குது, மகாபாரதிக்குது, இதெல்லாம் அவர்களுடைய கற்பனைகள். அதுலயும் எத்தனையோ மனித கருத்துக்கள் இருக்குது, இறை வசனங்கள் கிடையாது. நீங்க பௌத்தரிடத்துல போயிட்டு கேளுங்க, உங்களோட வேதத்தைங்களை காத்துங்களே, பந்திய பண ஜாத்துக்கைய, திருப்பிட்டக்கைய, சந்தேச மொனர சந்தேச இரவு சந்தேச என்று சொல்லி அவங்களோட அந்த வேதத்தை எடுத்து காட்டுவார்கள். அதுல இஸ்லாத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கும். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டதாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறது. மாற்றப்பட்டதாக அதுல மனிதனுடைய கருத்துக்கள் உட்புகுத்தப்பட்டதாக ஒரே ஒரு மார்க்கம் அன்றிலிருந்து இன்று வரை, இன்றிலிருந்து தியானம் வரை எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. மனிதனுடைய சொந்த கருத்துக்களை நுழைக்க முடியாது, அதிலே எந்த விதமான சிந்தனைகளையும் உள்வாங்க முடியாத அளவுக்கு பரிசுத்தமானதாக சுத்தமானதாக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை அமைத்திருக்கிறான். உலகத்திலே டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜிக்கு போகட்டும், பெரும் பெரும் அறிவாளிகள் உருவாகட்டும், ஆனால் இன்று வரை குர்ஆனில அணு அளவும் ஒரு பிழை, ஒரு தவறை, குர்ஆனுடைய கருத்துக்களிலே ஒரு மாற்றத்தை, மனித நேயத்துக்கு மாற்றமான ஒரு சிந்தனையை காட்ட முடியாது. இன்றல்ல சாமம் வரை காட்ட முடியாது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் இஸ்லாத்தை பரிசுத்தமானதாக புனிதமானதாக ஆக்கி இருக்கின்றான். இதைத்தான் குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லாஹ், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, இதை நான் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க வெறுமனே பள்ளிக்குள்ள வந்து இபாதத்துக்களை செய்யறோம், எங்களோட வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறோம், இதுதான் மார்க்கம். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மார்க்கம், நோன்புடைய காலத்தில் நோன்பு நோக்கிறது இது மார்க்கம், நாங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜ செய்யறது இது மார்க்கம், ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுக்கிறது இது மார்க்கம், இப்படித்தான் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். இது இஸ்லாத்தினுடைய இபாதத்துக்கள், எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட எங்களோட வணக்க வழிபாடுகள், தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இதெல்லாமே வணக்கங்கள், அல்லாஹ்வோட நாங்க தொடர்பை உண்டாக்கி கொண்டு செய்ய வேண்டிய அமல்கள். இதோட இஸ்லாம் மட்டுப்படல, இஸ்லாம் என்றது வெறுமனே இந்த விடயங்கள் மட்டும்தான் என்று எங்கேயுமே அல்லாஹ்வும் சொல்லல, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வழிகாட்டல. மார்க்கம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் எங்களுக்கு என்ன விடயம் தேவை, எது தேவை இல்லாதது, நாங்க எப்படி எங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கொள்ளணும், எல்லா விடயங்களையும் பரிபூர்ணமாக குறை இல்லாமல் எங்களுக்கு தெரியப்படுத்தி தந்த ஒரு விடயம் தான் மார்க்கம். எங்களோட ட்ரெஸ் கோட், நாங்கள் உடுக்கிற உடுப்பு எப்படி இருக்கணும், எங்களோட முகம் எப்படி இருக்கணும், எங்களோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும், எங்களோட நட எப்படி இருக்கணும், எங்களோட பிடி எப்படி இருக்கணும், எங்களோட காதுல நாங்க இந்த விடயங்களை கேட்கணும், எங்களோட பிசினஸ் எப்படி இருக்கணும், எங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும், எங்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எங்களோட எக்கனாமிக் எப்படி இருக்கணும், எங்களோட படிப்பு எப்படி இருக்கணும், எங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், எங்களோட மருத்துவம் எப்படி இருக்கணும், எங்களோட என்வயரன்மெண்ட், எங்களோட சொசைட்டி. ஒரு ஒரு தந்தை as a father, father role model inna, as a wife, as a husband, as a mother, son, daughter, trustee, principal, student, labor, manager, எல்லாருக்கும் 100% clear ஆன ஒரு message தந்த மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இன்றைக்கு மிகவும் கவலையான ஒரு நிலைமை என்னண்டா, எங்களுக்கு தெரிஞ்சது மார்க்கத்தில அற குறையாக இபாதத்துக்களை மட்டும்தான். இன்னைக்கு பொதுவாக உலக நடைமுறையில முழு உலகத்திலையும் உலக லாவிய ரீதியில எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எழுப்பி சொல்ல வைக்க முடியும், எழுப்பி கேட்க வைக்க முடியும், சொல்லுங்களேன் முடியும் என்றால், வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் இஸ்லாம் அபவுட் த பிசினஸ், உங்களோட தொழிலை பத்தி சட்டதிட்டங்கள் என்ன குர்ஆன் சொல்லுது, நீங்க ஒரு பிசினஸ்மேன் கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன் என்றால், குர்ஆன் அதை பற்றி சொல்கிறதா அப்படின்னு சொல்லி எங்களோட முஸ்லீம்கள் கேட்கிறார்கள். சொல்லுங்க பாப்போம், குர்ஆன்ல சுன்னால எங்கட உடுப்பை பத்தி ஒரு முஸ்லிம் அவனுடைய டிரெஸ் எப்படி இருக்கணும் சொல்லி இந்த குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டுதே, கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன் எங்களோட உடுப்பு எப்படி இருக்கணும். அது வளமையா நாட்டுக்கேத்த மாதிரி இடத்துக்கேத்த மாதிரி உடுப்பை உடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு மென்டலிட்டி தான் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எங்களோட தலைகள்ல இருக்கிறதும் அதுதான் எங்களோட வெளி வாழ்க்கை. அந்த வெளி வாழ்க்கையை நாங்க எப்படி உலகம் போகுதோ அதே அடிப்படையில செஞ்சிட்டு போகலாம் அப்படியான ஒரு சிந்தனையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்கட எத்தனையோ பேர்ல முகத்தை பாருங்க, தாடி இல்ல, புல் ஷேவ் கேளுங்க. ஏன் காரணம், எங்கட ஜப்ல அலௌட் இல்ல, எங்களுக்கு ஜப்ல தாடி வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஏன் நீங்க உங்களோட டிரெஸ்ஸ ஒரு யஹூதிய போல ஒரு நசாராவ போல போடுறீங்க, அது ஒரு ஆடையே அதை போட்டு நிலட்டி கொள்றது அப்படி அவரு பேசுவாரு. உங்களோட கல்யாணங்களை நீங்க ஏன் இப்படி எடுக்கிறீங்க, அது ஊருடைய வளமை, அது எங்க குடும்பத்துடைய வளமை அப்படின்னு சொல்லி அதை காட்டுவாங்க. உங்களோட பிசினஸ் எப்படி நீங்க செய்வீங்க, என்ன வாப்ப ஒரு தொழிலாளி, நானும் தொழிலாளி, என்ன கூட்டாளி தொழிலாளி, நானும் ஒரு தொழிலாளி, அவர் இந்த பிசினஸ் செஞ்சுட்டு போறாரு, அவர் வந்து சொல்றாரு நான் சைனாக்கு போயிட்டு வாரேன், நீங்களும் வாரீங்களா, உங்களோட ஒரு காசு எடுத்துக்கொண்டு ஓகே நான் வாரேன். நீங்க ஏன் அப்படி போறீங்க, அது நார்மலி நடக்கிறது, இதை போட்டு அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உங்களோட புள்ளை எங்க ஒட்டிக்கிறீங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு, ஓகே மாஷா அல்லாஹ், ஏன் ஸ்கூலுக்கு விட்டீங்க, படிக்கணுமே, நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாலேஜ் இஸ் பவர், எஜுகேஷன் அவ்வளோ முக்கியம். ஓகே, வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த குர்ஆன் காட்டுற எஜுகேஷன் செக்யூலர் என்ன அப்படி குர்ஆன்ல சொல்றா, குர்ஆன்ல அப்படி இருக்குதா இன்னைக்கு எங்கட முஸ்லீம்கள்ட நிலைமை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, யாரும் தப்பா நினைக்க வானம், ஒரு மந்திரியை கூட்டிட்டு வாங்க, முஸ்லீம் மினிஸ்டரை கூட்டிட்டு வாங்க, முஸ்லீம் மந்திரியை கூட்டிட்டு வாங்க, அவர்கிட்ட கேளுங்க, மாஷா அல்லாஹ், நீங்க ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க, ஒரு முக்கியமாக சமுதாயத்தில் பெரிய ஒரு ரோல் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அப்படியான இடத்தில் இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே, இஸ்லாம் இந்த பொலிட்டிக்கலை பத்தி எப்படி சொல்லுது, ஒரு பொலிட்டிஷியன் எப்படி இருக்கணும் இஸ்லாம் சொல்றத கொஞ்சம் சொல்லி தாங்களே அப்படின்டா. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நான் பயம் இல்லாம சொல்றேன், என்னோட ஒருத்தர் ஒரு மந்திரி போன் பண்ணினாரு, போன் பண்ணி கேட்கிறார், ஹஜ்ரத் நான் ஒரு இடத்துக்கு ப்ரோக்ராமுக்கு போக போறேன், அங்க கொஞ்சம் குர்ஆன பேசணும், பிளீஸ் கேன் யூ டெல் சம்திங் அபவுட் த குர்ஆன் அப்படின்றாரு. நான் உண்மையிலே மனசு வெடிச்சு போற மாதிரி இருந்துச்சு. As a politician, நீங்க குர்ஆன் தெரியாம எப்படி ஒரு பொலிட்டிஷியனாக மாறி இருக்கிறீங்க, தெரியாது சட்டையாப்பு முழு மனித சமுதாயத்துடைய அல்லாஹ் தஆலா சொல்றது மனித சமுதாயமே கண்ணியமான சகோதரர்களே, நார்த்தில் இருந்து சவுத் வரையில, ஈஸ்டில் இருந்து வெஸ்ட் வரையில, முழு குளோபல் இஸ்லாம் இருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய அந்த சட்ட திட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டதாகத்தான் இந்த குர்ஆன் அல்லாஹ் சுன்னாவையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் இன்று எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆரோக்கியத்தை பாருங்கள், எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியமான நிலைமை, எல்லாருமே நோயாளி. யாரை எழுப்பினாலும் சுகர் பேஷண்ட், யாரை பார்த்தாலும் கொலஸ்ட்ரால், ஸ்டொமக் டிசீசஸ், கிட்னி ப்ராப்ளம், ஹெட் ப்ராப்ளம், எல்லாரும் ஒவ்வொரு நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட வாலிபர்கள் யூத் எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கணும், பாடி எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கணும், எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும், 24 இயர்ஸ் ஆல் 22 இயர்ஸ் ஆல் 26 இயர்ஸ் ஆல், சீனி நோய், நடக்கேலா, கொஞ்ச தூரம் போகலா. வாலிபர்களுக்கு இன்னைக்கு எங்கள்கிட்ட இருந்து ஆரோக்கியம் பறிக்கப்பட்டிருக்கிறது. எங்களோட இஸ்லாத்தினுடைய ஆரோக்கியம் என்ன கேட்டு பாருங்கள். எங்களோட டாக்டர்ஸ் யாருக்கும் தெரியாது இஸ்லாம் சொல்லக்கூடிய மெடிசின் என்ன. இஸ்லாத்துல அடிப்படையான ஒரு அம்சம் தான் மருத்துவம். எங்களோட வைத்தியர்களுக்கு கூட இஸ்லாமிய மருத்துவம் என்றால் என்ன தெரியாது. ஒருவர் கேட்கிறாரு, அதுல அது ஹதீஸ் எல்லாம் இருக்குதா மருந்த பத்தி? உலகத்தில் இருக்கக்கூடிய ஹதீசுடைய கிதாபுகள்ல மருத்துவத்தை பற்றி பேசாத எந்த ஹதீசுடைய கிதாபும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் பேசிருக்கிறார்கள். எங்கட சொத்துக்கள், நாங்க அன்னியன் பேசி கேட்க வேண்டிய மக்கள் அல்ல. வெஸ்டர்ன் அந்த கண்ட்ரீஸ் எல்ல போயிட்டு பிரிட்டிஷ்ல போயிட்டு நாங்க எங்களோட வாழ்க்கைக்குரிய அந்த துணை சாதனங்களை அங்கிருந்து எடுத்து வர வேண்டிய தேவை கிடையாது. முழு உலகத்துக்கும் வெற்றிகரமான ஒரு அழகான பாதையை தான் எப்பொழுதுமே இந்த குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நீ நீளமான ஒரு தலையங்கம், என்னுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு கவலையை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். என்னோட வாழ்க்கையில் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. முஸ்லீம்கள் என்றால் எல்லா துறைகளிலேயுமே மிக உச்ச ஸ்தானத்தை அடைந்திருந்தவர்கள் தான் முஸ்லீம்கள். முஸ்லீம்களுடைய வரலாறை பிரட்டி பாருங்கள். அந்த ஹிஜ்ரி 600க்கு முன்னால முஸ்லீம்கள் உலகத்தில் சிறந்த ஆட்சியை நடத்தி காட்டினார்கள். முஸ்லீம்கள் உலகத்தில் சிறந்த கல்வியை காட்டிக் கொடுத்தார்கள், மருத்துவத்தை காட்டிக் கொடுத்தார்கள், சட்டத்தை காட்டிக் கொடுத்தார்கள். அனைத்தையுமே செய்து காட்டினது முஸ்லீம்கள் தான், அந்நியர்கள் அல்ல. இன்று எங்களிடம் இருந்து பறித்திருக்கிறார்கள். எங்களிடத்திலே ஒன்றுமே கிடையாது. சக்கையாக இருக்கிறோம், எல்லா பீல்டுகளிலும் ஃபெயிலாக இருக்கிறோம். கண்ணியமான சோதரர்களே, அன்பானவர்களே, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பின்னி பிணங்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் நம்முடைய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தினுடைய எக்கனாமிக்கினுடைய மிக முக்கியமான அடிப்படை பேஸ் தியரி என்ன தெரியுமா? நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும், நாங்க சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாக இருக்கணும். இது ரெண்டும் பேஸ். அவன் படித்தவன் பாமரன், மல்டிமில்லியன், ஜீரோ, அது எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும். இது அடிப்படையான விடயம். இது ரெண்டும் இல்லைண்டா எங்களோட வியாபாரத்தில், எங்களோட பொருளாதாரத்தில் நாங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் எந்த ஒரு பிரயோசனமும் இருக்க மாட்டாது. இஸ்லாம் இந்த பொருளாதாரத்துக்கு அழகான வழியை காட்டுகின்றது. ஆரம்ப காலத்தை பாருங்கள், முஸ்லீம்கள் வறுமையால வாடி பஞ்சத்தில் அடிபட்ட அந்த சரித்திரம் கிடையாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் மிக நீளமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய காலத்தில் ஜகாத்தை எடுத்துட்டு வருவாங்க. யாராவது ஜகாத் எடுக்க இருக்கிறீங்களா? மஹல்லாக்கள்ல போயிட்டு யாராவது ஜகாத் எடுக்க இருக்கிறீங்களா கேட்பாங்க. யாருமே ஜகாத் எடுக்கிறதுக்கு இல்ல. இப்ப ஆப்பிரிக்காவுடைய முஸ்லீம் நாடுகளுக்கு அந்த ஜகாத் அனுப்பப்படுது, அங்க பார்த்தா அங்கேயும் யாரும் எடுக்க தயார் இல்ல. அந்த ஆப்பிரிக்கா நாடுகள் இருந்து மருவா அங்க வருது அரபு நாட்டுக்கு, அங்கேயும் அந்த ஜகாத்தை எடுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்ல. பைத்து ஜகாத் என்ன தெரியுமா சொல்லும், இங்க ஜகாத்தை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு யாரும் இல்ல, நீங்க உங்களோட ஜகாத்துல பார்த்து நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு தான் முஸ்லீம்கள்ட நிலைமை இருந்துச்சு. யாரும் ஜகாத்த வாங்க தயார் இல்ல. அந்த அளவு தூரத்துக்கு செல்வமான ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். இன்றைக்கு எங்கட சமுதாயத்துடைய வறுமை எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட நாட்டை பொறுத்தவரையில முஸ்லீம்களுடைய வியாபாரம் 100% மிக கீழ் மட்டத்தில் இருக்குது, 100% கீழே போயிருக்குது. எங்கட நாட்டில் முஸ்லீம்களுடைய வியாபாரம் இங்க வறுமையுடைய நிலைமை, ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு கஷ்டம் துன்பம். எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய பைத்து ஜகாத் இடத்துல போயிட்டு கேளுங்க, போன வருஷம் உங்களோட பைத்து ஜகாத்துக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்துச்சு சொல்லுவாங்க, 100 அப்ளிகேஷன். இந்த வருஷம் 200 அப்ளிகேஷன். வருடத்துக்கு வருடம் ஏழைகள் வறுமை கஷ்டமான நிலைமைகள் கூடிக்கொண்டே போகுது. கண்ணியமான சகோதரர்களே, நிம்மதி பறிப்போயிருச்சு, சந்தோஷம் பறிப்போயிருச்சு. எத்தனை பேர் எங்களோட நகைகளை தங்கத்தை கொண்டு போயிட்டு ஈடு வச்சிருக்கிறோம். சேப்ல கைய போட்டு பாருங்க, எத்தனை பேர் சேப்ல ரிசிட் இருக்குது, நகையை கொண்டு போயிட்டு ஈடு வச்சது, வீட்டை கொண்டு போயிட்டு ஈடு வச்சது, வாகனத்துடைய புத்தகத்தை கொண்டு போயிட்டு ஈடு வச்சது, தோட்டத்தை கொண்டு போயிட்டு ஈடு வச்சது. எத்தனை பேர் ஒழிச்சு கொண்டிருக்கிறோம், கடன் எடுத்து கொடுத்து கொள்ளலாம். எத்தனை பேர் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப், ஏ கடனை கொடுத்து கொள்றதுக்கு ஏலா, பொய்ய சொல்லி கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம், ஒழிச்சு கொண்டிருக்கிறோம். ஏ வறுமை எடுத்த கடனை கொடுக்கிறதுக்கு ஏலாது. எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது வெக்கம் இல்லாம, எத்தனை ஆண்கள் மனைவிய போன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வீட்டுல காசி வாங்கித்தா, வாப்பட காசி வாங்கித்தா, உம்மட காசி வாங்கித்தா, உங்களோட ஈடை வீட்டையாவது ஈடு வச்சு காத்தெடுத்தா. என்னோட ஆண்கள் முதுகெலும்பில்லாத பெண்களை போன்ற ஆண்கள் எத்தனை மனைவிமார்களை போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஏன் எங்களுக்கு இப்படியான அவல நிலை எங்கள்கிட்ட இருந்து ஏன் அந்த சந்தோஷமான சுபீட்சமான ஒரு நிலை பறிக்கப்பட்டது? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வியாபாரங்களை பாருங்கள், மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு எங்கட நான் உலகளாவிய ரீதியில பேசல, அது ஒரு மிக நீளமான ஒரு தலையங்கன். எங்கட நாட்டினுடைய வியாபார ஸ்தலங்களை பாருங்கள், எப்படிப்பட்ட வியாபார ஸ்தலங்கள் இன்றைக்கு வியாபாரம் செய்கின்றார்கள். கேளுங்கள், இங்க வியாபாரம் செய்யறதுல இஸ்லாம் சொல்ற சட்டம் என்ன அவருக்கு தெரியாது, ஆனா வாராங்க எதுக்கு தெரியுமா, அதுல நாங்க கடையை ஆரம்பிக்க போறோம், புதன்கிழமை ஆரம்பிச்சா நல்லமா, வியாழக்கிழமை ஆரம்பிச்சா நல்லமா? நான் கேட்டேன், மாஷா அல்லாஹ் புதன் வியாழன் ஆரம்பிக்கணும்னு கேக்குறீங்க, உங்களோட வியாபாரத்தை நீங்க எப்படி செய்ய போறீங்க, இத சட்டத்திட்டத்தை கேட்டீங்களா? என்னோட கூட்டாளி ஒருத்தரோட நான் பார்ட்னர்ஷிப்ல செய்ய போறேன். நான் சொன்னேன், பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப்ல சட்டத்திட்டங்கள் என்ன, நீங்க சேர்ந்து வியாபாரம் செய்யறதுல இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களோட பங்க பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது கேக்குறாரு. அதெல்லாம் அந்த அளவு தூரத்துக்கு சொல்லப்பட்டீங்கதா. கண்ணியமான சகோதரர்களே, என்னோட ஹதீஸுடைய கிதாபுகள்ல, என்னோட ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல நீ நீளமாக பேசப்பட்ட பாடம் என்னண்டா, வியாபாரத்தை பத்தி தான். வியாபாரம் வியாபாரம் அதுல எத்தனைவா எப்படி எப்படியானவ மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. என்னோட முஸ்லீம் சகோதரன் கேட்கிறான், அதுல வியாபாரத்தை பத்தி இந்த அளவு தெளிவா இஸ்லாம் சொல்லுதா, நீங்க சம்பாதிச்சிருக்கிறாரு மில்லியன் கணக்கு ரூபா, எப்படி சம்பாதிச்சீங்க, இப்பதான் யோசிக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எந்த நாள்ல ஆரம்பிக்கிறேன்றது முக்கியமல்ல, என்ன முறையில செய்கிறோம் என்றதுதான் முக்கியம். இஸ்லாம் அழகான வழிய காட்டுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பஜாருக்கு போவாங்க, கம்பெடுத்து கொண்டு கேட்பாங்க, வியாபாரம் செய்றீங்க, வியாபாரத்தை படிச்சுக்கிறீங்களா, இஸ்லாம் வியாபாரத்தை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? தெரியாது என்று சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிப்பாங்களாம். ஹதீஸ் உடைய கிதாபுல வந்திருக்குது, போங்க பள்ளி வாயில்ல அதை பற்றிய பாடம் நடக்குது, முதலாவது பேய்த்து படிச்சுட்டு வாங்க, அதுக்கு பிறகு வந்து உங்களோட கடையை துறவுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டுவாங்களாம். கண்ணியமான சகோதரர்களே, காரணம் ஏன் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் பசார்ல பிசினஸ் நடக்குது, நாங்களும் பிசினஸ் ஆரம்பிப்போம் என்பதாக, அதுக்கு பின்னால போய்த்து மாட்டி படுறாங்க. கலந்து கொள்றதுக்கு ஏலாது, வட்டியில ஓடியில எதுல எதுலயோ மாட்டி இடியாப்ப சிக்கலாவி அதுக்கு பிறகு சூசைட் துறையில போய் சேர்றதுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அடிப்படை காரணம் அவங்களோட வியாபாரங்கள் சரியான முறையில செய்யப்படாதது. ஹதீஸ்ல வந்திருக்குது, அத்துச்சாரு யுஷ்ஷரூன யௌமல் கியாமா புச்சாரா, வியாபாரிகள் இருக்கிறார்களே நாளை கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வியாபாரிகள் நாளை கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். நீங்க கடை போட்டு நீங்க பிசினஸ் செய்யுங்க, உங்களோட பிசினஸ் மூணு தட்டு நாலு தட்டு வைங்க கடைய, பெரிய கடை அல்லது பேமெண்ட்ல நீங்க வியாபாரம் செய்யுங்க, அல்லது வீடு வீடா போயிட்டு வியாபாரம் செய்யுங்க, உங்களோட பைக்ல கொண்டு போயிட்டு வியாபாரம் செய்யுங்க, நீங்க எப்படி செஞ்சாலும் சரி சரி, வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். இல்லா மனிதகா வபர்ர வசதக, யார தவிர தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்கள். மனிதகா வபர்ர, நல்ல முறையில அந்த வியாபாரத்தை செய்தவர்கள், ஹராத்தை கலக்காம, அதே போல ஜகாத்தை சரியா பார்த்து கொடுத்தவர்கள், சதக்காவை சரியா கொடுத்தவர்கள். இவங்களை தவிர ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இப்படிப்பட்ட வியாபாரிகள் வியாபாரத்துல அல்லாஹ்வை பயந்து நன்மையான நல்ல விஷயங்களை ஹலால செஞ்சு ஜகாத்தையும் சரியா நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இப்படியான நம்பிக்கையான உண்மையான வியாபாரி அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி நாளை கியாமத்தோட நாளையில யாரோட தெரியுமா இருப்பாங்க? அன்னபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, நபிமார்களோட சித்தீக்குங்கள், உண்மை பேசினவங்களோட சுஹதாக்களோட ஷஹீதுகளோட அல்லாஹ்வுடைய இறை நேசர்களோட எழுப்பப்படுவார்கள். செய்தது பேமெண்ட் வியாபாரம், செய்தது பைஸ்கல்ல கொண்டு போயிட்டு, செய்தது மொட்டை பைக்ல, செய்தது தரையில சுமந்து கொண்டு, அப்படிப்பட்ட வியாபாரம். ஆனா அல்லாஹ் அந்த வியாபாரிய நேர்மையாக உண்மையாக தக்குவா அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல நபிமாரோட சித்தீக்குங்களோட சுஹதாக்களோட சாஹியங்களோட எழுப்புகின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட புனிதமான ஒரு விடயம் தான் நாங்க செய்யற தொழில். ஆனா இந்த தொழில்ல இன்றைக்கு எங்கள்கிட்ட வரக்கத் இல்ல. எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஹஜ்ரத் எங்கட லாச்சி எம்டி ஆகிக்குது. ஒருத்தர் சொல்றாரு பிசினஸ் எல்லாம் ரிம்ல ஓடிட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, எத்தனை பேர் பத்துவா கேட்கிறாங்க தெரியுமா? ஹஜ்ரத் எனக்கு 50 லட்சத்துல சாமணி இருக்குது, ஜகாத்த கணக்கு பார்த்தா இவ்வளவு வருது, என் எல்லாத்தையும் வச்சு, ஆனா எனக்கு ஜகாத் கொடுக்கறதுக்கு கையில காசு இல்ல, இப்ப நான் என்ன செய்யறது? கண்ணியமான சகோதரர்களே, நிம்மதி பறி போயிருச்சு, எடுத்த கடன் திருப்பி கொடுத்து கொள்றதுக்கு இயலாம தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. பிசினஸ்ல சந்தோஷம் இல்ல, பரக்கத் இல்ல, பறி போயிருச்சு. ஏன்? அடிப்படை காரணம் என்ன? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்க அப்துல் ரஹ்மான் சொன்னே சஹாபாக்கள் மிகவும் காசி பணம் படைத்தவர், எங்களை உங்களை மாதிரி காசு அல்ல, கூடினது எங்கட பேங்க் பேலன்ஸ் ஒரு 100 கோடி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய பேங்க் பேலன்ஸ் மட்டும் இருக்கல்ல. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிய இன்றைக்கு எங்களோட கல்குலேட்டரும் எங்களோட கம்ப்யூட்டரும் எங்களோட லேப்டாப்பும் எதுவுமே கணக்கு பண்ணல. அவ்வளோ பெரிய ஒரு தொகையை விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போறாரு. அவ்வளோ பெரிய தொகைண்டா, எங்களை மாதிரி பேங்க் கார்டு அல்ல, எங்களை மாதிரி ஏடிஎம் கிரெடிட் கார்டு கார்டு அல்ல, ஒரிஜினல் மெட்டீரியல் எங்கள்கிட்ட இருந்து ஒரிஜினல் மெட்டீரியலை பறிச்சுக்கிறான். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நாங்க சக்க சக்க யார்ட்ட இன்னைக்கு மெட்டீரியல் இல்ல, இன்னைக்கு காடு இருக்குது. அவன் ஏமாத்தி எங்களை தந்திருக்கிறான் மணி பேங்க். இன்னைக்கு மணி பேங்கோட தொடர்பு இல்லாத யாரும் இல்லை. ஒரு ஓலவல் படிக்கிற மாணவனை எழுப்பி கேளுங்க, அவன் சேப்ல ஏடிஎம் கார்டு இருக்கும். வியாபாரம் செய்யற ஒரு பெரிய ஒரு வியாபாரிட அந்த பர்ஸ் எடுத்து பாருங்க, எல்லா ஜாதி கார்டையும் வச்சிருப்பாரு, கிரெடிட் கார்டையும் வச்சுட்டு தான் இருப்பாரு உள்ளுக்கால. இன்னைக்கு இதை பற்றி சட்டத்திட்டம் தெரியாது, பேங்கோட தொடர்பு இல்லாத யாருமே இல்லை. மணி பேங்க், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மணி பேங்க் எங்களுக்கு தெரியுமா? இந்த பேங்க் உடைய சீக்ரெட் என்னாண்டு, எங்களுக்கு தார பர்ஸ்ல கார்டை வைக்கிறதுக்கு அழகா பத்து கார்டு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய இடம் வச்சு தருவான். ஏ உங்களை ஹராத்துல ஈடுபடுத்தணும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எங்களோட ஒரிஜினல் மெட்டீரியலை எடுத்து, ஒரிஜினல் மெட்டீரியல் என்ன தெரியுமா? தங்கமும் வெள்ளியும். இந்த தங்கமும் வெள்ளியும் தான் ஒரிஜினல். இது இன்னைக்கு எங்கள்கிட்ட இல்ல. இன்னைக்கு யஹூதி அதுக்குண்டு சொல்லி பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி முழு உலகத்தில் உள்ள கோல்ட் அண்ட் சில்வர் இதை எடுத்து கபடா பண்ணிக்கிறான். அதுக்குரிய பொறுமதிய உங்களுக்கு தால் துண்டா தந்திருக்கிறான். இந்த தாளுடைய வேல்யூ, இந்த தாளுடைய வேல்யூ டாலர் பவுண்ட் ரியால் தினார் எதுவாக இருக்கட்டும், இந்த தாளுடைய வேல்யூ அவன் நிர்ணயிக்கிறது தான். அவன் எதை சொல்றானோ நாங்க அடிமைகளை போல அந்த கணக்கத்தான் எடுத்துக்கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவு தூரத்துக்கு எங்களை சக்கையாக்கிக்கிறான். சல்லி உங்கள்கிட்ட தந்தா அதுவும் சரி வராது. சல்லியம் எடுத்துட்டு காசையும் எடுத்துட்டு உங்களுக்கு காடை தந்திருக்கிறான். காடை வச்சுக்கோங்க, காடை மெட்டீரியல் எல்லாம் எங்கள்கிட்ட. உங்களை எப்ப போடணும், எப்ப அடிக்கணும், உத்தர மௌத்தா போறாரு. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால நடந்த சம்பவம் உத்தரங்கள்ட்ட சொல்றாங்க. அதுல இப்படி ஒருத்தர் மௌத்தா போனாரு, அவரு 50 lakh மூணு நாளைக்கு முன்னாலே எடுத்தாரு. அந்த காசை எங்க வச்சுக்கிறாரு, எங்க கொடுத்தாரு ஒன்றும் தெரியாது. கண்ணியமான சோதரர்களே, அன்பானவர்களே, எங்களை இன்றைக்கு சக்கையா வச்சிருக்கிறாங்க மணி பேங்க். இது தனியான ஒரு டாபிக். எங்களுடைய எக்கானமிக் உடைய சீக்ரெட் ஒரு மிக நீளமான ஒரு டாபிக். முஸ்லீம்களுக்கு இதை பற்றிய எந்த தெளிவும் இல்ல. நினைச்சு கொண்டிருக்கிறாங்க உலமாக்களும் பேங்கோட தொடர்பு இருக்கிறாங்களே, அதனால அது பிரச்சனை இல்ல. உலமாக்கள் அல்ல, யாரு பேங்கோட தொடர்பு ஆகட்டும், இது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் சொல்றதல்ல, எங்களுக்கு உலமாக்கள் அல்ல, எங்களுக்கு குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள்ட வாக்கை இதத்தான் நாங்க பார்க்கணும். உட்கார்ந்து கேட்கவே என்ன இது சட்டம், நான் தொடர்பா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறோம்? கிரெடிட் கார்டு இஸ்லாம் அனுமதிக்குதா? கிரெடிட் கார்டுக்கு இன்னைக்கு லாஸ்ட் ஆனதுக்கு பின்னால என்ன தெரியுமா வந்து கேட்கிறாங்க, ஹஜ்ரத் எண்டு 50 years செஞ்சிட்டு வர வியாபாரம் நான் இன்றைக்கு லொஸ்ட் ஆவிட்டேன். நான் என்ன தெரியுமா முதலாவது கேட்கறது, உங்களோட கிரெடிட் கார்டை கொஞ்சம் காட்டுங்களே. பார்த்தா 2-3 வச்சிருக்கிறாரு கிரெடிட் கார்டு. ஹராத்த தந்து ஹராமான முறையை உண்டாக்கி எங்கள்கிட்ட இருந்து அலால பறிச்சு வறுமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எத்தனை பேரை காட்டணும்? எங்களோட நாட்டில் மல்டி மில்லியனாக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இந்த மணி பேங்க் உடைய தொடர்பு கிடையாது. எப்ப இதை பத்திய சீக்ரெட் விளங்கிச்சோ அண்டக்கே காடெல்லாம் அடைச்சு போட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, இந்த கீம் அல்லா எந்த குறையும் வைக்கல. நிம்மதியா சந்தோஷமா மாட மாளிகையில சந்தோஷமான பெருமூச்சு போகுது. எந்த பயமும் கிடையாது. ஏன் ஹராம் கலக்கப்படல. இன்னைக்கு எங்களோட வீடு மாளிகை மாதிரி இருக்குது. வீட்டுல வேலைக்காரன் இருக்கிறான், வாட்ச்மேன் இருக்கிறாரு, எங்களோட வாகனம் இருக்குது, எங்களோட டை, எங்களோட கோட், எங்களோட டவுசர், அதோட வேல்யூ எங்கயோ. மனசுல நிம்மதி இல்ல, மனசுல சந்தோஷம் இல்ல. யாரு எப்ப வந்து புடிப்பான், யாரு எப்ப வந்து கேட்பான், எங்களுக்கு தெரியாது. அந்த பயத்தோட அந்த பீதியோட நாங்க எங்களோட நாட்களை கழிச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எங்களோட வியாபாரத்துல எப்படி நாங்க நடத்தோனும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக யாராவது ஒருவர் வந்து ஒரு வியாபாரம், ஒரு ஷேர் பிசினஸ், ஒரு பார்ட்னர் பிசினஸ் அப்படின்னு உடனடியாக அதுக்கு நாங்க அப்ரூவல் கொடுத்துடுறோம், என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் முதல்ல ஈடுபடுறோம். அதுல அணுவளவும் ஹராத்த ஹலால பாக்குறது இல்ல. மாட்டிப்பட்டோம், 20 லட்சம், 30 லட்சம் பாக்குறாங்க ஒவ்வொரு நாளும் போன் கோல்ல. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு என்னோட வியாபாரம் சரி வரும், அடுத்த கிழமை சரியாகும், இன்னும் ஒரு மாசத்துல சரியாகும். கடன் கேட்கிறாங்க, இந்த அடுத்த மாசம் எனக்கு எல்லாம் சரி, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் ஃபார்ம் எல்லாம் நிரப்பியாச்சு, தாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த மாசம் தாரேன். இவரும் பாவம் எடுத்து கொடுக்கிறாரு, அடுத்த மாசம் பார்த்தா ஆள் அட்ரஸே இல்ல, என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். சைன் எல்லாம் பட்டி கொடுத்தாரு, எல்லா எவிடன்ஸும் இருந்துச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுது பார்த்தோமா, இதுல ஹராம் இருக்குதா ஹலால் இருக்குதா பார்த்தோமா. எங்களோட வியாபாரம் கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, 1 ரூபா வட்டி எடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் தைரியம் உண்டு இருக்குது, என்ன தெரியுமா? நாங்க வியாபாரத்தை செஞ்சுட்டு போவோம், எங்கேயாலும் மாட்டிப்பட்டா பேங்க்ல கொண்டு போயிட்டு வச்சு எடுக்கலும் வட்டி. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, நான் ஒவ்வொரு மாசமும் வட்டி எவ்வளவு கட்டி தீக்கிறேன். ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து முஸ்லீம் சகோதரர்கள், கண்ணியமான சகோதரர்களே, ஏன் வியாபாரத்தை பத்தி தெரியாம வைத்து காலை வச்சுட்டு ஹராத்துல ஈடுபடுறது, ஏன் வட்டியில வைத்து மாட்டிப்படுறது? சந்தோஷம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா, நிம்மதி நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் ஒரு நாளும் நிம்மதிய தரப்போறது இல்ல. எங்களோட வியாபாரங்கள், எங்களோட கடைகள், கொடுக்கல் வாங்குங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, நான் சொல்லிட்டு வந்தேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரிஜினல் மெட்டீரியல் அவ்வளோ இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, அவங்களோட பிசினஸ் சீக்ரெட் என்ன தெரியுமா? 4 விடயங்கள். 4. 1, கடனுக்கு எடுக்க மாட்டாங்க. 2, கடனுக்கு கொடுக்க மாட்டாங்க. 3, பொருளை தேக்கி கபடா பண்ணி நல்ல வேற வரட்டும் கொடுத்துடுவோம், அப்படி செய்ய மாட்டாங்க. உடனே உடனே வியாபாரம். 4, குறை இருந்தா பொருள்ல குறைய சொல்லி கொடுப்பாங்க. இஸ்லாம் வழிகாட்டுற முறை. இனிமான சகோதரர்களே, கடன் எடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல, இஸ்லாம் அனுமதிக்குது. இன்றைக்கு இந்த காலத்துல பொதுவா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றது, அதுல கடன் கொடுத்தா அது சதக்காவாக அல்லது ஹதியாவாக தான் கொடுக்கும், திருப்பி எல்லாம் எடுக்கிறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு இயலாது. ஏன்னா மக்களுடைய நிலைமை அப்படி மாறி இருக்குது. அதனால அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த டைம்லயே அவங்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டுக்கொண்டாங்க, கடனுக்கு எடுக்க மாட்டேன், கடனுக்கு கொடுக்க மாட்டேன், எல்லாம் ரெடி கேஷ். உடனே உடனே சாமான தேக்கி வச்சு ஆங்கர் இல்ல, உடனே எடுத்து ஒழிச்சாச்சு, ஒரு மாசம் நல்ல விலையை கொடுப்போம். எங்களோட இஸ்லாமியருடைய பண்பல்ல. நீங்க யாராக இருங்க, கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பொருள் ஒரு குறையா சொல்லி வில்லுங்க, சொல்லி ஏமாத்தவான. எங்கட முஸ்லீம்கள்ட்ட இருக்கிற ஆக மோசமான ஒரு பண்புதான், நான் இந்த மிம்பர்ல இருந்து பயமில்லாம சொல்றேன், ஏமாத்துறன்றது சர்வசாதாரணமா போயிட்டு இருக்குது. எந்த அளவு தூரத்துக்கு தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்துல மொரட்டுவ பகுதியில ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ஒரு சந்திப்பு ஏற்பட்டு, அந்த நேரத்தில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்ட போன் எடுத்தின காட்டாரு, பூஜகதுமா மகே போன் போட்ட பலண்டக்கோனாவது மே போன்னுக்கே வெடியம் மத்தியன்னு ஹாஜியார் மகத்தூருன்கே நம்தமாய் பார்த்தெல்லாம் அல்ஹாஜ் அல்ஹாஜ் அல்ஹாஜ்னு போட்டு ஹுதயாக்னே ஹாஜியார் மகத்தூருன்கே சம்பந்தத்தி ஆகினே மொனாவது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவன் என்ன தெரியுமா சொன்னான், பூஜகதுமா மாவ இஸ்லாம கொலம்பின் எவ்வே முஸ்லீம் கம் ஹத்தரக்கட்ட நாலு முஸ்லீம் ஊர்களை சொன்னார். அந்த ஊர்களை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஏதமாய் அவரது தஹயாக் வடக்கரை மே கப்பட்டிக்கம மொனவாத கீழ மகே ஜீவித்தேட்ட மம தன்ன மே ஹாஜியார் மகத்துரும் தமை மட்ட கப்பட்டிக்கம மொனவாத கீழ கென்னுவே அப்படின்னு. உங்களுடைய நபி எவ்வளவு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியான வியாபாரத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படி வியாபாரம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஒரு சந்தர்ப்பத்தில், யாராவது ஒரு மனிதர் ஒரு கடையில ஒரு பொருளை வாங்கி அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த பொருள்ல ஏதோ ஒரு குறை அல்லது அதுல அதை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அவர் ஓடோடி வந்து கடையில செஞ்சு கொடுக்கிறாரு, இந்த பொருள் எனக்கு வாணம், நீங்க எடுத்துக்கோங்கோ, எனக்கு சல்லிய தாங்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அந்த வியாபாரி என்ன தெரியுமா செய்யறாரு? ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லையா தாங்க பொருள் அப்படின்னு எடுத்துட்டு அந்த எடுத்த காசி அதனுடைய பொறுமதிய இதாங்கோ நீங்க வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து சிரிச்ச முகத்தோட கொடுக்கிறாரு. பொருளை வாங்கினவர் சாமான திருப்பி கொடுத்துட்டு காசு எடுத்துட்டு போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வியாபாரி நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துல என்னோட இப்படி இருப்பாரு. இந்த ரெண்டு விரலையும் ஒன்று சேர்த்து காட்டினாங்க. இன்னைக்கு எங்கட முஸ்லீம் கடைகள்ல போட்டிக்கிற விக்குனப்போ படு நவத்த நொகனே, விற்கப்பட்ட பொருள் திரும்ப எடுக்கப்பட மாட்டாது. எப்படி இஸ்லாத்துக்கு நேர் மாத்தமான கன்செப்ட நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு எத்தனையோ கதைகள் இந்த மஜ்லிஸ்ல இருக்கலாம். அதரத்து இப்படி சொன்னதுக்கு எங்களுக்கு செய்யலுமா? நான் சொல்லல, என்ன உங்களையும் படைச்ச ரப்பு சொல்றான். அந்த ரப்புடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை எப்படி வியாபாரம் செய்யணும். நீங்க உங்க வியாபாரத்தில் எவ்வளவு பியூரிட்டி இருக்கணும், எவ்வளவு சுத்தம் இருக்கணும். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்யறாங்க. அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு மனிதரோட இராக்கில் இருந்து துணி வருது. துணியை பார்த்தா துணியில பொத்தல். இமாம் அபூ ஹனீஃபா இடத்துல அப்துல் ரஹ்மான் கேட்கிறாரு, ஹஜ்ரத் வந்திருக்கிற துணியில பொத்தல் இருக்குது, என்ன செய்ய? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், இந்த துணியில பொத்தல் இருக்குதுன்னு சொல்லி வில்லு குடுக்கத்திலே அந்த பொத்தலை மறைச்சி ஊத்தைய மறைச்சி அந்த லேபல் எல்லாம் மறைச்சி கொடுக்கவான. சொன்னாங்க, இதுல இன்ன குறை இருக்குது, விருப்பம்ல எடுங்க இல்லாட்டி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்துல் ரஹ்மான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாரு, நான் விற்கவும் வாங்கவும் செஞ்சதுல மாலை ஆகக்கூடிய நேரத்துல பார்த்தா எல்லா துணியும் விற்கப்பட்டிருச்சு. பொத்தல் இருந்த துணியை பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு ஏலா போயிருச்சு. ஓடோடி வருகின்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்துல வந்து சொல்லின்றார்கள், இமாம் அவர்களே நான் மறந்துட்டேன் சொல்லி கொடுக்கிறதுக்கு, பொத்தல் உள்ள துணிகள் எல்லாம் வில் பட்டிருச்சு. அபுனிபா கேட்கிறாங்க, ரஹ்மஹுல்லாஹ் உங்களுக்கு யாரோ கொடுத்தன்றது ஞாபகம் இருக்குதா? யாரோ கொடுத்தன்றதும் ஞாபகம் இல்லை. யோசிக்கிறாங்க, இரவு பூரா யோசிக்கிறாங்க. காலையில அப்துல் ரஹ்மான கூப்பிடுறாங்க, வாங்க விற்கவும் வாங்கவும் செய்ததுல உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைச்சிச்சு? இவ்வளோ. எல்லா காசையும் கொண்டு வாங்க, கொண்டு போயிட்டு சதக்காசைங்க, இதுல எங்களுக்கு ஒரு ரூபாவும் வாணா. என்னையமான சகோதரர்களே, எப்படிப்பட்ட பியாரட்டியான வியாபாரம் எங்களோட முஸ்லீம் சமுதாயம் எங்களை காட்டி தந்தது. எங்களோட புள்ளைகளோட வாழ்க்கை இருக்குது, ஹராத்தை எடுத்து வட்டி எடுத்து எங்களோட பிச்சலங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி விடவான. என்னோட பிரயோசனம் இல்ல, இபாதத்துல ஹராம் கலக்கப்பட்டிருச்சுடா, வியாபாரம் ஒரு சைட்ல லொஸ் ஆகும். என்னோட வாழ்க்கையில நாங்க கெஞ்சுவோம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், மஷ்ரபு ஹராம் வ மல்பசு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃப அன்னா யஸ்தஜாபு லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சொன்னாங்க, ஒரு மனிதர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்ன்னு கெஞ்சிறாரு, ஆனா அவர் உடுத்திருக்கிற உடுப்பு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அவருடைய வயிற்றில் இருக்கிறது ஹராம், அவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு ஹராமான கவலம் சாப்பிடுறது 40 நாளுடைய இபாதத்துக்கு அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். கண்ணியமான சகோதரனே, அவ்வளவு எங்களோட வியாபாரத்தை நாங்க பியூரிட்டியா ஆக்கல் வேண்டாம், போடுறது அவன் இவன் என்று சொல்லி நாங்க இன்றைக்கு என்னோட பஜார்கள் எத்தனை முஸ்லீம்கள்ட்ட பஜார்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டீர்கள். சைனாவுடைய வரலாறு பாருங்க, ஸ்பெயினுடைய வரலாறு பாருங்க, இந்தியாவுடைய வரலாறு பாருங்க, ஜப்பானுடைய வரலாறு பாருங்க, இன்றைக்கு ஹை டெக்னாலஜியில் இருக்கிறாங்க அதனுடைய ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. வழிகாட்டினது எங்கட முஸ்லீம்கள் அழகான சுத்தமான ஒரு தெளிவான வியாபார முறையை கொடுத்தார்கள். இன்று எங்களிடமிருந்து பறிபோய்விட்டது. ஒரு ஒரு எங்கள் நாட்டினுடைய முக்கியமான ஒரு ப்ரொஃபசர் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, ஒரு அந்நிய மனிதர் முஸ்லீம் சமாஜே வியாபார எப்படி இருந்துச்சு, முஸ்லீம் சமுதாயத்துடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாரு. என்ன தெரியுமா அதுல இருக்குது, அவர் சொல்லி காட்டுறாரு, நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கடைக்கு போனேன் துணியை வாங்குறதுக்கு, ஒரு முஸ்லீம் ஆளுடைய கடை காலையில போனேன். இன்னைக்கு எங்கட நிலைமைய பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு துஆ செஞ்சிருக்காங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு காலை நேரத்துல பறக்க செய். இன்றைக்கு எங்கட எல்லா வியாபாரிய கால நேரமும் கட்டில தான் போகுது, கடை திறக்கிறது 10 மணி 11 மணி 12 மணி கடையை திறந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. முசீபத்து இஸ்லாம் காலையில வியாபாரத்தை ஆரம்பிக்குமாறு சொல்லுது. நீங்க காலையில தூங்கவான, சுபகு தொழில் எடுத்து தூங்கவான, சுபகு இல்லாம தூங்கவான, உங்களுக்கு நாங்க எத்தனை பேர் இதை பின்பற்றி இருக்கிறோம். எங்களோட கடையில் கன்ஃபார்மா தெரியும் நம்மார தாய கோமட எக்கோலோவில இண்டகோ, இதுதான் எங்கட நிலைமை. அந்நியனை பாருங்க, அந்நியன் உங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் உதாரணம் சொல்லலாம். என்ன தெரியுமா சொல்றாங்க, சார் நாங்க காலையில கடையை திறக்கிறோம், அந்த 9-10 மணி ஆகத்துல எங்கட கோட்டா எல்லாம் கிளீன் ஆகிடும். கண்ணியமான சோதரில் பறக்கத்தை தாரது நானும் நீங்களும் அல்ல, சொன்னாங்க நீங்க காலையில எங்களோட உம்மத்துக்கு பறக்க செய்யலாம். எங்களோட உம்மத்து எங்களோட சோதரர்கள் காலையில கட்டில்ல அந்த வறுமை ஏற்படக்கூடிய நிலைமையில சுபகு தொழுதோனே தூக்கம், எத்தனை பேருக்கு சுபகு இல்ல, கடையை போய் திறந்தா நிம்மதிக்குமா சந்தோஷமீக்குமா வரக்கத்தீக்குமா? கண்ணியமான சோதரர்களே அன்பானவர்களே, அவங்க எழுதுறாங்க புத்தகத்துல காலையில போனா அவரு கட்டிக குர்ஆன் புத்தகிய வகை நெகிட்டியா நம்ம அச்சுவனாட்ட பஸ் மட்ட மேம அங்கிலிப்பாக பெண்ணுவா பொட்டக் இந்த வினாடி பாக்கட்ட பஸ் குர்ஆன் புத்த வகல தியலா மகிங்க ஹுவா முனோத மகத்தியா பஸ் மட்ட மம கியூவா மட்ட ரதி ஓனேன். அதுக்கு பிறகு புடவை எல்லாம் காட்டினான். இவர் சொல்றார், இவருடைய புத்தகத்தில் எழுதிக்கிறார், எங்க நாட்டினுடைய மறைந்த ஒரு ப்ரொஃபசர், எனக்கு பேர் மறந்துருச்சு, அவரு அதுக்கு விண்ணால மட்ட மே ரதிக்கல்ல தெண்ட அப்படின்னு சொல்லி ஒரு துணியா காட்டினார். அந்த முஸ்லீம் சகோதரர் என்ன தெரியுமா சொன்னாராம், மகத்தையா மே ரதிக்கல்ல தீனவனே மேக்க எச்சர ஹொந்தன மேக்க திரலையாய் மேக்கே ரேட்டுக்கத் மெச்சரதமாய் மேக்கதோட ஹொந்த ஏக்க மேக்கதமாய் அப்படின்னு சொல்லி அந்த தெரிச்சு போகும் சொன்ன அந்த புடவை எடுக்கவான, நீங்க இதை எடுக்கிறது உங்களுக்கு நல்ல அப்படின்னு சொல்லி உண்மைய சொன்னாரு. மேத்தமாய் அப்பே முஸ்லிம் வியாபாரிக்கன் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு எங்களோட நிலைமைய பாருங்க, டூப்ளிகேட் ஒரிஜினல் எங்களுக்கே தெரியாது, வித்துட்டு அப்படியா எங்களுக்கு தெரியாது, இப்படியான ஒரு நிலைமை தான். கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே, எங்களோட முஸ்லீம் வியாபார ஸ்தலங்களை பாருங்க, இன்றைக்கு பெண்களை வச்சு கொண்டு இருக்கிறாங்க, இஸ்லாம் அனுமதிக்குதா? எங்களோட எத்தனையோ முஸ்லீம் பெரிய பெரிய நிறுவனங்கள் சர்வசாதாரணமாக பெண்களை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு நாளும் பறக்கத்தை உண்டாக்க மாட்டான். பெண்களை வச்சிருக்கிறது ஆண் பெண் கலந்திருக்கிறது ஹராம், ஹதீஸ்ல வந்திருக்குது கூடாது. ஆனா எங்கட இன்றைக்கு எத்தனையோ கடை அல்ல பெண்களை வச்சிருக்கிறாங்க, முன்னுக்கு போட் போட்டிருக்கிறாரு, தாத்தா தொப்பி போட்டு முஸ்லீம் மாறி இருக்கிறாரு, போர்டு என்ன தெரியுமா அப்படின்ட்டு சேவிக்காவன் அவசியாய் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்க வியாபாரம் சக்சஸ் ஆகும்? ஹராம். பெண்களை வைங்க, பெண்கள் வைக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா இஸ்லாம் சொல்ற முறையில வைங்க. ஒரு ஆணுடைய கலப்பு இல்லாம, ஒரு மாறம் இல்லாத அந்நிய ஆணுடைய தொடர்பு இல்லாம பெண்களை வச்சு பெண்களுக்கு மட்டும் வியாபாரத்தை செய்யுங்க. இஸ்லாம் சொன்ன விதத்துல உங்களோட கடைக்குள்ளே வச்சுக்கொண்டு உங்களோட ஆம்பளை லேபர்ஸ் மார் பொம்பளை லேபர்ஸ் மார் பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு விளையாடுற மாதிரி நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தா அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு மேனேஜரும் பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு எங்களோட டாக்டர்ஸ் மார் எத்தனை டாக்டர்ஸ் மார் தனிய பெண்களை வச்சு கொண்டு இருக்கிறாங்க மருந்து கலக்கிறதுக்கு. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, அதுல ஒரு ஆம்பளைய வச்சா 20,000 ரூபாய் கொடுக்கணும், ஒரு பெம்புள்ள பிள்ளைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பேரும். இஸ்லாம் சொல்லுது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் தனிய ரெண்டு பேரும் முண்டுக்கு இருக்கவானும் மூணாவது ஷைத்தான் வருவானுண்டு. அதெங்க போச்சு? வெறுமனே 10,000 ரூபாய் பார்த்து 10,000 நரகத்தில் எரிய விரும்புறோமா? கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட முஸ்லீம் வியாபார தலங்கள், முஸ்லீம் நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய வியாபாரம் கீழே நோக்கி போறதுக்கு அடிப்படையான காரணங்கள் இதுதான். நாங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை நாங்க ஹராம் ஹலால பார்க்கல. எங்கட பஜார்கள் இன்றைக்கு வீணா போறது ஆரம்பத்தை பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால முஸ்லீம்கள் எவ்வளவு அழகான முறையில பஜார்ல வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு பஜார்லயும் நான் ஒவ்வொரு ஊரையும் குறிப்பிட்டு சொல்லும் என்னட்ட ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. தலைநகரம் வேண்டுமா, அதை அண்மித்த நகரங்கள் வேண்டுமா, பரவலாக நாட்டுடைய முஸ்லீம்களுடைய பஜார்கள் வேண்டுமா? இன்றைக்கு பரிவர்த்தனை 119, 120, 130, 150, 60 சொல்லி முஸ்லீம்களுடைய வியாபாரம் பறிபோயிருக்கு. இன்னைக்கு முஸ்லீம்கள் அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை வித்துட்டு போறதுக்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? இல்ல வட்டியில கலப்படம். நாங்க நினைக்கிறோம் அன்றாடம் கிடைக்கிற லாபம் இதோட நாங்க ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எங்களே கொண்டு வந்து தலைகீழா அடிச்சிடுது. இது எங்களுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, மன்னிச்சுக்கோங்க, நான் அமானுதத்துவங்கள்ட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாங்க எங்களை சீராக்கிக்கிறோம். ஒரு மிக நீளமான ஒரு தலையங்கம் எனக்கு தந்த டைம் முடிஞ்சிருச்சு. நாங்க ஒவ்வொருத்தரும் உட்காரணும். வியாபாரம் என்ன? வியாபாரத்தை நாங்க படிக்கணும். இல்லண்டா, நாங்க சம்பாதிக்கிற ஹராமான அந்த நிலையிலிருந்து அது அப்படியே எங்களோட புள்ளைக்கு தான் போக போகுது. கண்ணியமான சகோதரர்களே, புள்ளைகளோட வாழ்க்கையை வீணாக்கவானம். ஒருவர் ரெண்டுடைய லாபத்துக்காக வேண்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கவானம். துவா செஞ்சு கெஞ்சி அழுதாலும் துவா கபூலாக மாட்டாது. இது மேற்கத்திய யஹூதியருடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. முஸ்லீம்களுக்குள்ளால ஹராத்தை கொண்டு போறதுக்கு உங்களுக்கு போன் கால் வரும், நாங்க உங்களுக்கு லோன் தாரோம், அது தாரோம், இது தாரோம். எதுக்கு எங்களை ஹராத்துல மாட்ட வச்ச? எங்களை எத்தனை பேருக்கு தெரியும் கடன்ல இருந்து மீள்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லி கொடுத்தாங்களே, எங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? கடன் பட்டா அதை கொடுக்கறதுக்கு துவா செஞ்சு தந்தாங்களே, அது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு பாடம்? நாங்க தலவானில தலையை வச்சு கொண்டு அழுகுறோம், கெஞ்சுறோம். எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? நிம்மதி இல்ல. அதே அழுகைய இந்த முசல்லால வந்து சஹஜத்திலேயா அல்லாஹ் இன்னத்த கையேந்த வைக்காதே, இவங்க எல்லாருமே பக்கீர்கள், நீ எனக்கு சாயா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு உதவி செய்யறவங்க யாரும் இல்ல, என்ன ஹராத்துல கலக்க வைக்காதே, என்ன வட்டியில கலக்க வைக்காதே, என்ற சமுதாயத்தை பாருகாரு, என்ற ரத்தத்தை ஹலாலான ரத்தமா ஓட்டவை. எத்தனை பேர் சுஜூதுல இருந்து ஹலாலான சாப்பாட்டுக்கு ஹலாலான அந்த ஆரோக்கியத்துக்கு துவா செஞ்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எங்களை நிலைமைய மாத்தித்தார்கள். உள்ளத்திலிருந்து இஸ்லாத்த உள்ளத்திலிருந்து தீனை எடுத்து போட்டுட்டு மெட்டீரியலை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். எங்களை நிலைமையை நாங்க மாத்திக்கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்தேன், அடிப்படை எங்களோட எக்கனாமிக்ல சம்பாதிக்கிறது அதை நாங்க சாப்பிடுறது, இது ரெண்டும் எப்ப ஹலாலாக மாறுமோ, எப்ப ஹலாலாக மாறுமோ, நாங்க கெஞ்சி கெஞ்சி அல்லாட துவாசிய தேவல்ல, யா அல்லா இவ்வளவு போதும், அல்லாஹ் எங்களோட துவாவை கபூல் செய்யும். இன்னைக்கு எங்களோட தொழுக பேணுதல் இல்ல, எங்களோட தொழுக இமாம் ஜமாத்தோட இல்ல, திக்கர் இல்ல, திலாவத் இல்ல. அடிப்படை காரணம் என்னண்டா, எங்களோட உடலுக்குள்ள ஹராம் பே இருக்குது, ஹராமான ரத்தம் ஓடுது, இன்ட்ரெஸ்ட் இல்ல இபாதத்துல. அடிப்படையான காரணங்கள் இதுதான். எங்க நிலைமைய மாசி ஒற்றுமையான முறையில நாங்க மத்த மக்களை மதிச்சு ஹலாலான முறையில எங்களோட வியாபாரங்களை ஆக்கிக்கொள்ளணும். குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் காட்டின அந்த வழிமுறை இருக்குது. வியாபாரம் எப்படி செய்ய ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்காக வேண்டி போய் படிங்க, உலமாக்கள்கிட்ட போய் உட்காருங்க, உங்களோட வியாபாரத்தை ஃபுல்லா சொல்லி காட்டுங்க. இதுல ஹராம் என்ன ஹலால் என்ன இல்லண்டா. இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், இன்னும் கொஞ்சம் காலத்தில் எங்களோட முஸ்லீம்கள் ரத்த கண்ணீர் வடிக்கவாகும். ரத்த கண்ணீர் என்ற அவ்வளவு பயங்கரமான ஒரு ஒரு திசையை நோக்கித்தான் இந்த முஸ்லீம்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சோதரர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காம இதை எடுத்து புனிதமாக கருதி வியாபாரம் அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், இதை சரியான முறையில் செய்யறதுக்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செஞ்சு அருள்வானா. யா அல்லாஹ், எங்களோட நிலைமைகளை மாற்றி அருள்வாயா. நீ உயர்ந்தவனாக கண்ணியமானவனாக சங்கையானவனாக இருக்கின்றாயா அல்லாஹ். நாங்கள் பலஹீனர் இல்லையா அல்லாஹ், ஒன்றுமே தெரியாதவர் இல்லையா, ஹராத்துல போயிட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறோம், வட்டியில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எல்லா மக்கள்கிட்டையும் கேட்க தெரிஞ்ச எங்களுக்கு உன்னிடத்துல இன்னும் கேட்க தெரியலையா? நீ எல்லாத்தையும் தரக்கூடியவன் யாரு, மக்கள் வெறுக்கக்கூடியவர்கள் யாரு, அவரிடத்துல போய் பல மணித்தியாலம் கையேந்து நிக்கையால எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. ஆனா உன்னின் முன்னால ஒரு நிமிடம் ஒரு மணி நேரம் கூட நிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதியா? உன்னின் பக்கம் எங்களோட திசைகளை திருப்பி அருள்வாயா. எங்களோட வியாபாரம் ஹராமாக இருக்கும் என்ற ஒரு பிரயோசனம் இல்லையா? எங்களோட குழந்தைகளை பாதுகாத்துட்டு எங்களோட வியாபாரங்களை ஹலாலான வியாபாரமாக ஆக்கிரினாயனே, எங்களோட வியாபாரங்களை ஹலாலான வியாபாரமாக ஆக்கிரினாயன். எங்களோட பசாரில் எத்தனையோ பறிபோயிருச்சியா, முழு நாட்டிலேயும் எத்தனையோ முஸ்லீம்களுடைய பசாரில் பறிபோய்கொண்டிருக்கிறதா? பறக்கத்தான ஒரு விடயம் வியாபாரம். யாழ்லா வியாபாரிகளை பத்தி புகழ்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புகழுக்குரியவராக எங்களை ஆக்கி வைப்பாயாக, இகழ்ந்தவர்கள் எங்களை ஆக்கிவிடாது. எங்களுடைய வியாபாரிகளை பாதுகாத்துடு நாயனே, ஹராத்தை விட்டு பாதுகாத்துடு நாயனே, வட்டியை விட்டு பாதுகாத்துடு நாயனே. ஒவ்வொரு ரூபாயையும் மிகவும் பேணுதலான முறையில ஹலாலாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக நம்முடைய அனைத்து வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எல்லா நிலையிலும் உதவி செஞ்சருள்வாயாக. இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களை பாதுகாத்தருள்வாயாக, முஸ்லீம்களது உடைமைகளை பாதுகாத்தருள்வாயாக. மஸ்ஜித்களை, மர்கஸ்களை, மதரசாக்களை, கான்காக்களை, தீனுடைய தாவத்துடைய இடங்களை பாதுகாத்தருள்வாயாக. எல்லா நிலையிலும் உதவி செஞ்சருள்வாயாக. சிலை வணங்கிகளுக்கு முன்னால முஸ்லீம்களை கேவலப்படுத்திடாது, முஸ்லீம்களை இழிவாக்கிடாது. எல்லா நிலையிலும் முஸ்லீம் வாலிபர்கள், முஸ்லீம் பெண்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்திடுவாயாக, உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், கலிமா உடனே வாழ்ந்து கலிமா உடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.